அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி திங்கள் 26 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட ரயில்வே பட்ஜெட் பற்றிய செய்திக்குறிப்பு, ரயில்வே வரவு செலவு திட்டம் குறித்து ரயில் பயனீட்டாளர்கள் கருத்து.
இன்று தாக்கல் செய்யப்பட்ட ரயில் பட்ஜெட்டில் எங்களுக்கு குறிப்பாக தென் மாவட்டம் மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வரை உள்ள ரயில் பாதை இருவழி பாதையாக திட்டம் செயல்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் சிறுகதை எழுத்தாளர் ஒருவர் மீது சாதி குழி ஒன்று தாக்குதலை நடத்தியதாக வரும் செய்தி, இலங்கை போரின் இறுதி கட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் பற்றிய விசாரணை அறிக்கை ஒத்தி போடப்பட்டது பற்றி புலம்பெயர் அமைப்புகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது வைக்கும் விமர்சனம் குறித்து ஒரு பேட்டி.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் தேர்தல் காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று பார்த்தால், தமிழ் தேசத்தின் விடுதலை பற்றியும் தேர்தல் மேடைகளில் கோஷங்களை எழுப்பி எமது மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இன்று எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எமது மக்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை உருவாக்கி
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி மற்றும் சார்லஸ் பீட்டர்.
இஸ்லாமிய அரசு தீவிரவாத அமைப்பிடம் பிடிபட்ட மேற்குலக பணைய கைதிகளை தலை அறுத்து கொள்ளுகின்ற காணொளிகளில் அந்த கொலைகளை செய்தவராக அடையாளப்படுத்தப்பட்ட ஜிகாதி ஜோன் யார் என்ற அடையாளம் தெரிய வந்திருக்கிறது. பிரிட்டனைச் சேர்ந்த இவரது பெயர் முகமத் எம்பாஸ் என்று பிபிசிக்கு தெரிய வந்துள்ளது. மேற்கு லண்டனைச் சேர்ந்த இவர் குறித்து பிரிட்டிஷ் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் சில காலமாகவே தெரிந்திருந்தது. இவரது அடையாளம் மற்றும் பெயர் குறித்து கடந்த சில காலமாக தமக்கு தெரிந்த தகவல்களை பாதுகாப்பு பணிகளின் தேவை கருதி பிரிட்டிஷ் பாதுகாப்பு நிறுவனங்கள் வெளியிடாமல் வைத்திருந்தன. ஜிகாதி ஜோன் என்று பரவலாக அழைக்கப்பட்ட எம் வாசி பிரிட்டனைச் சேர்ந்த அலன் ஹெனிங், அமெரிக்கரான ஜேம்ஸ் ஃபோலி மற்றும் ஜப்பானியரான கெஞ்சி கோட்டோ ஆகிய பணைய கைதிகளை கொலை செய்யும் காணொலிகளில் அதை செய்தவராக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்.
சோமாலிய தலைநகர் மொகதிசுவில் உள்ள அதிபர் மாளிகை மற்றும் பிரதான அரசாங்க வளாகங்கள் மீது தீவிரவாதிகள் என சந்தேகப்படுபவர்கள் மோட்டார் ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதிபர் மாளிகையை சூழ உள்ள பகுதியில் சுமார் 6 எரிகணைகள் வீழ்ந்து வெடித்துள்ளதாக பிபிசி செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலில் காவலாளி ஒருவர் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச ஆதரவு அரசாங்கத்தை வீழ்த்தும் முயற்சியாக அல் ஷபாப் இஸ்லாமிய தீவிரவாத குழு நகரில் அதிகளவிலான வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தி வருகிறது. மொகாதிசு நகரில் அதிபர் மாளிகைக்கு அருகில் மத்திய ஹோட்டலை குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை இரண்டு தற்கொலைதாரிகள் தாக்குதல்களை நடத்தியதில் 20 பேர் கொல்லப்பட்டனர்.
வடக்கு ஈராக்கின் மோசுல் நகரில் உள்ள அருங்காட்சியகம் ஒன்றில் புராதன பொருட்களை ஆயுததாரிகள் அழிப்பதை காட்டுகின்ற வீடியோ காட்சியை இஸ்லாமிய அரசு இயக்கத்தினர் வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் பெரிய சிலைகளையும் இடித்து வீழ்த்துகின்ற IS ஆயுததாரிகள் சுத்தியலால் அவற்றை அடித்து நொறுக்குகின்றனர். கிறிஸ்துவுக்கு முன் 9 நூற்றாண்டு காலத்தின் ஆசிரிய காலத்தைச் சேர்ந்த சிறகுகள் கொண்ட காளை மாட்டின் கலை சின்னமும் அழிக்கப்பட்ட பொருட்களில் அடங்குகிறது. பொய்ச் சிலைகள் என்று அவற்றை விவரிக்கும் படங்களுடன் முகமது நபி அவற்றை அழிக்க உத்தரவிட்டார் என்ற வாசகங்களும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன.
எகிப்திய தலைநகர் கைரோவில் இடம்பெற்ற தொடர் குண்டு வெடிப்புகளில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பீட்சா கடையொன்றுக்கு வெளியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பிலேயே சிக்கியே இவர் மரணமாகியுள்ளார். மேலும் 3 வெடிகுண்டு தாக்குதல்கள் செல்போன் நிறுவனங்களின் அலுவலகங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தமையினால் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இந்த குண்டுகளை யார் வெடிக்க வைத்தார்கள் என்பது இன்னமும் தெளிவாகாமல் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய ஆதரவு அரசாங்கத்தின் அதிபர் முகமத் மோசி இராணுவத்தால் 2013 ஆண்டு வெளியேற்றப்பட்டதிலிருந்து சிறிய அளவிலான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் கைரோவில் பொதுவாக அதிகரித்து வருகிறது.
கிழக்கு யுக்ரைன் முன்னிறங்க நிலைகளிலிருந்து கனரக பீரங்கிகளை தமது இராணுவத்தினர் விலக்கிக் கொள்வதாக யுக்ரைனிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தின் முற்பகுதியில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுடன் நடந்த மோதல் தவிர்ப்பு பேச்சுவார்த்தைகளின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் கனரக ஆயுதங்களில் 80% ஏற்கனவே அகற்றப்பட்டு விட்டதாக கிளர்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் கிளர்ச்சியாளர்களின் கருத்தை உறுதி செய்ய முடியவில்லை என்று மோதல் தவிர்ப்பின் கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர். அப்பகுதியில் இருந்து வரும் தகவல்களின்படி மோதல்கள் பெரும்பாலும் ஓய்ந்துள்ளன. கடந்த 48 மணி நேரத்தில் யுக்ரைனிய இராணுவ தரப்பில் சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை.
அர்ஜென்டினாவின் உளவுத்துறைக்கு பதிலாக நாடாளுமன்றக்கு பொறுப்பு கூறக்கூடிய புதிய அமைப்பொன்றை ஏற்படுத்த அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர். அரசாங்கம் பற்றி விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அரச சிறப்பு வழக்கறிஞரான அல்பர்டோ நிஸ்மான் மரணமானதை அடுத்து எஸ்ஐ என அழைக்கப்பட்ட உளவுத்துறை செயலகத்தை மாற்றியமைக்க அர்ஜென்டினா அதிபர் கிறிஸ்டினா பெர்னாண்டஸ் கிர்ச்னர் பரிந்துரை செய்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி இரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய நாடாளுமன்றத்தில் மோடி அரசின் ரயில்வே பட்ஜெட் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
மோடி அரசாங்கத்தின் முதல் முழுமையான வருடாந்திர ரயில்வே வரவு செலவு திட்ட அறிக்கையில் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 8.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள செயல் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 முக்கிய செயல் திட்டங்கள் உள்ளிட்ட இதர பணிகளை மேற்கொள்ள இவை செலவிடப்படும் என்றும் அவை 4 முக்கிய இலக்குகளை உள்ளடக்கிதான் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015-16 நிதியாண்டுக்கான ரயில்வே வரவு செலவு திட்ட அறிக்கையை அத்துறைக்கான மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு இன்று தாக்கல் செய்தார். தொடர்ந்து அவர் இந்திய நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போதும் கூட அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையுடன் இவை வகுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நிதி பற்றாக்குறையை சமாளிக்க பல்வேறு பங்களிப்புகளை ஏற்று அதன் மூலம் முதலீடுகளை பெறப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்தோடு இவ்வாறு சவால்களை சமாளித்து ரயில்வே துறையை வளர்ச்சி பாதையில் செலுத்த முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். எதிர்பார்க்கப்பட்டது போன்ற பயணிகள் கட்டணம் உயர்வு இல்லாத இந்திய ரயில்வே வரவு செலவு திட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள போதும் புதிய ரயில்களை அறிமுகம் செய்வது தொடர்பிலான எந்த அறிவிப்பும் இன்று வெளியாகவில்லை. இந்த நிதியாண்டுக்கான ரயில்வே வரவு செலவு திட்டத்தில் புதிய முயற்சியாக ரயில் பெட்டிகளில் பயோ கழிப்பறைகள் அறிமுகம் செய்தல், பெண்கள் பாதுகாப்புக்காக அதிக அளவில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துதல், பயணிகளின் வசதிகளை மேம்படுத்த மட்டும் 67% கூடுதல் நிதி ஒதுக்குதல், காகிதமற்ற பயணச்சீட்டு வழங்கும் முறையை அறிமுகம் செய்தல், சேட்டிலைட் ரயில்வே முனையங்களை ஏற்படுத்துதல், புறநகர் ரயில்களிலும் குளிரூட்டப்பட்ட பெட்டிகளை அறிமுகம் செய்தல், தூய்மைக்கு முக்கியத்துவம் வழங்கும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்வதற்கான கால அவகாசம் 120 நாட்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மூத்த பயணிகள், கர்ப்பிணிகள் உள்ளிட்டோருக்கு கீழ்படுக்கை வசதி கிடைக்க வகை செய்யப்படும் என்கிற உறுதியும் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபுவின் இன்றைய உரையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரயில் விபத்துகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சூரிய ஆற்றல் சக்தியை உருவாக்க ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட அத்துறையின் ஏனைய கட்டிடங்களின் கூரை தளங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாமானிய பொதுமக்கள் தொடர்பை மேம்படுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையில் குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரயில்வே துறைக்கு நிதியளிக்க முன்வர வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். இணைய வசதியை பயணிகளுக்கு வழங்க முக்கிய ரயில் நிலையங்களில் மட்டும் ஏற்படுத்தப்பட்டு வரும் வைஃபை வசதியை சிறிய ரயில் நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்கிற அறிவிப்பையும் அப்போது வெளியிட்டார். படுக்கை வசதி கொண்ட 3 அடுக்கு ரயில் பெட்டிகளில் மேல் அடுக்குக்கு செல்ல மடுக்கும் வசதி கொண்ட ஏணி படிக்கட்டை வடிவமைக்க தேசிய வடிவமைப்பு கல்வி நிறுவனத்திடம் கோரப்பட்டுள்ளது என்றும் சுரேஷ் பிரபு தெரிவித்தார். இது குறித்து விமர்சனம் வெளியிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி திட்ட அறிக்கையில் வெறும் கருத்துக்களை மட்டுமே கூறியுள்ளது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்களும் கூட முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியால் துவக்கப்பட்ட முயற்சிகளின் மாற்றப்பட்ட வடிவம்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவசேன கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கஜானன் கீர்த்திகாரும் கூட இது ஏமாற்றும் வரவு செலவு திட்டம் என்றே குற்றம் சாட்டியுள்ளார். இடதுசாரி கட்சிகளும் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். அதில் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படும் இந்த அரசாங்கம் மீண்டும் மக்கள் விரோத திட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக குறை கூறியுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். ரயில்வே பட்ஜெட் குறித்த ரயில்வே பயன்பாட்டாளர்கள் சிலரின் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் முரளிதரன்.
இன்று இந்திய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே பட்ஜெட் பொதுமக்களிடமும் ரயில் பயணிகளுக்கான அமைப்புகளிடமும் கலவையான வரவேற்பை பெற்றுள்ளது. பொதுவாக ரயில்வே பட்ஜெட் அறிமுகப்படுத்தப்படும் போது தமிழகத்திற்கென புதிய ரயில்கள் ஏதும் விடப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பது நீண்டகால வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை ரயில்வே பட்ஜெட்டில் எந்த ஒரு புதிய ரயிலும் அறிவிக்கப்படாதது பொதுமக்களிடம் சிறிதளவு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ரயில் பயணிகளுக்கான சங்கங்கள் இந்த பட்ஜெட்டின் சில அம்சங்களை வரவேற்றுள்ளன. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த மதுரை கன்னியாகுமரி பாதையை இரட்டை பாதையாக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது தென் மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட ரயில் பயணிகள் சங்கத்தின் செயலர் எட்வர்ட் ஜெனி.
இன்று தாக்கல் செய்யப்பட்ட ரயில் பட்ஜெட்டில் எங்களுக்கு குறிப்பாக தமிழகத்தின் தென் மாவட்ட மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வரை உள்ள ரயில் பாதை இருவழி பாதையாக திட்டம் செயல்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்டு முதல் கட்டமாக நிதி ஆரம்ப கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது வந்து தென் மாவட்ட மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகும். கடந்த பத்தாண்டு காலமாக தென் மாவட்ட மக்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கின்றோம். இரண்டாவதாக பட்ஜெட்டில் அந்த ரயில்கள் அறிவிப்பு வந்து இப்ப தற்போது இல்லை. பார்லிமெண்டத்தில் கூட்டத்தொடரிலே தொடர்ந்து நடக்கும் கூட்டத்தொடர் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கூடுதலாக ரயில்களும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்களையும் கோரிக்கை வைத்துள்ளோம். ரயில் நல்ல எதிர்பார்க்கணும். கூடுதல் ரயில்கள் தென் மாவட்டங்களில் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் நடந்து கொண்ட திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதால் இந்த திட்டங்கள் வெகு விரைவில் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வருகிற வாய்ப்புகள் உள்ளன.
புதிதாக ரயில்கள் எதையும் அறிமுகப்படுத்தாமல் நீண்டகால திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதால் இந்த பட்ஜெட்டை வரவேற்க வேண்டும் என்கிறார் ரயில் பயணிகளுக்கான அமைப்பு ஒன்றை நடத்தி வரும் திலீப் நாராயணன்.
ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு நேர்மையான தைரியமான நடுநிலையான பட்ஜெட். எல்லாரும் நாலு ட்ரெயினை விட்டுட்டு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்புக்கு பணம் ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு செய்துள்ள பட்ஜெட்டில் மிக அதிகமாக தமிழ்நாட்டுக்கு 1950 கோடி வரை டபுளிங்கும் 375 கோடி காஜ் கன்வர்ஷனுக்கும் 190 கோடி புதிய ரயில் பாதைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மிக 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 சந்தோஷமான விஷயம். தமிழகத்தின் அனைத்து முக்கிய ப்ராஜெக்டுகளுக்கும் போதிய நிதி இந்த பட்ஜெட்டில் அளிக்கப்பட்டுள்ளது. மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது.
பொதுமக்களை பொறுத்தவரை புதிய ரயில்கள் ஏதும் இல்லாதது, டீசல் விலை குறைந்த பிறகும் கட்டண குறைப்பு இல்லாதது ஆகியவை ஏமாற்றம் அளித்திருப்பதாக தெரிவித்தனர்.
புதிய ரயில்கள் வந்து விடப்படல. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கறதும் சொல்ல வரல. ரயில் கட்டண உயர்வு அதுவும் கிடையாது. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, டெல்லி எலெக்ஷன்ல வந்து வாங்கின அந்த அடி வந்து இந்த பிஜேபி அரசுக்கு வந்து மக்கள்கிட்ட மேற்கொண்டு கெட்ட பேர் வாங்கிடுவோமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு. அடுத்ததா புல்லட் ட்ரெயின் இதெல்லாம் அறிவிக்கிறதா சொன்னாங்க, அறிவிக்கல. வைஃபை அப்படிங்கறது எத்தனை பேர் பயன்படுத்துறாங்கிறது தெரியல. இந்தியாவில எத்தனை பேர் வைஃபை, எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறதுலாம் இன்ன வரைக்கும் ஒரு இது இல்லாம இருக்கு.
ரயில்வே மேம்பாட்டு திட்டத்துக்காக இது பண்றேன்னு இருக்காங்க, பண்ண நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ரயில்வே இதில் வந்து ரேட்டு குறைப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம், ரேட்டு குறைப்பாங்கன்ட்டு. அது எதுவும் குறைக்கல, குறைச்சிருந்தா நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் நல்லா சீரமைச்சாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண்ணுறேன்னு இருக்காங்க, பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி அந்த ஆள் இல்லா ரயில்வே கிராசிங்லாம் வந்து அதை வந்து மேம்பாலம் அமைச்சு தரேன்னு இருக்காங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க, எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட்டு உள்ள இந்த ரயில்வே பட்ஜெட்டை பற்றி சொல்லணும்னா, புதுசாக ரயில் எதுவும் இயக்கப்படுறதுக்கான எதுவும் அவங்க ஏற்பாடு பண்ணல. இன்னொன்று வரவேற்க வேண்டியது விஷயம்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்கலேட்டரு மூலயமா படிக்கட்டு அது தயார்படுத்தி கொடுக்கறதுனால அந்த விஷயத்தை வரவேற்கலாம். மற்றபடி கட்டணம் உயர்த்தாதது வரவேற்க வேண்டிய விஷயத்தில் ஒன்றா தெரிவிச்சுக்கலாம்.
தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் ஆளும் அதிமுகவின் பொதுச் செயலருமான ஜெயலலிதா இந்த பட்ஜெட்டை வரவேற்றுள்ளார். ஆனால் தமிழகத்தின் எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளன.
செய்தியை வழங்கியவர் சென்னையிலிருந்து முரளிதரன். தமிழ்நாட்டில் சிறுகதை எழுத்தாளர் ஒருவர் மீது சாதி குழு ஒன்று தாக்குதலை நடத்தியதாக வரும் செய்திக்குறிப்பை மீண்டும் தருகிறார் சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் உள்ள பசுபதிபாளையத்தைச் சேர்ந்த புலியூர் முருகேசன் என்பவர் அவருடைய சிறுகதை ஒன்றுக்காக சில ஜாதி அமைப்பினரால் தாக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. முருகேசன் எழுதிய பாலச்சந்திரன் என்றொரு பெயரும் எனக்குண்டு என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கும் நான் ஏன் மிகை அலங்காரம் செய்து கொள்கிறேன் என்ற சிறுகதை தங்கள் சமூகத்தை இழிவுபடுத்துவதாக கூறி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் முருகேசனை வீட்டிலிருந்து அழைத்துச் சென்று ஒரு காட்டுப்பகுதியில் வைத்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் கடந்த சனிக்கிழமை என்று உருவெடுத்ததாக சொல்கிறார் எழுத்தாளர் முருகேசன்.
அந்த கதையில வந்து இடையில வந்து அவங்களோட சாதி பற்றி இழிவாக நான் எழுதிருக்கேன் அப்படின்னு அவங்க கருதிட்டு அதனால வந்து ஒட்டுமொத்தமா எதிர்ப்பு காமிக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கதையை வந்து முழுசா வாசிக்காம அதை உள்வாங்காம இந்த கதையில் இருக்கக்கூடிய தனியா ஒரு பகுதியை மட்டும் எடுத்து ஒரு 1500 ஜெராக்ஸ் போட்டு பல பக்கம் பரவலா கொடுத்து நமக்கு எதிராக வந்து ஒரு மனநிலையை அவங்க சமூகத்தை கட்டமைச்சிட்டாங்க. வந்துங்க போன வாரம் சனிக்கிழமையில இருந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. அதுல அந்த சமூகத்தை அந்த இனக்குழுவை சேர்ந்த யாரோ ஒருத்தர் அதை வாசிச்சுட்டு வந்து இதை வந்து நம்ம இப்படி நமக்கு எதிராக எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிரகடனப்படுத்துறாங்க.
இந்த விவகாரம் தொடர்பாக சில ஜாதி அமைப்பினர் நேற்று மாலையில் கரூர் திருச்சி சாலையில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். தாக்குதலுக்கு உள்ளான முருகேசன் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருநங்கைகளின் வாழ்வை சித்தரிப்பதற்காகவே தான் அந்த கதையை எழுதியதாக சொல்கிறார் அவர்.
திருநங்கைகளோட லைஃப் வந்து ஒரு ஒரு விதத்துல நாம வந்து பதிவு பண்ணோம்னா சரியா இருக்கும் இந்த தொகுப்புல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல வந்து அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து குடும்பத்தால எப்படி வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, குடும்பத்தால எப்படி பாலியல் வல்லுறவுக்கு வந்து அவங்க உட்படுத்தப்படுறாங்க, சமூகத்துல பாலியல் உறவுகள் எப்படி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, இந்த வித சிக்கல் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் விரிவா சொல்லணும். அதே சமயம் நம்ம பகுதியில கதை நிகழக்கூடியதா வந்து சொன்னோம்னா அதோட நம்பகத்தன்மை வந்து சரியா இருக்கும் இந்த கதைக்கு. அந்த நமக்கு திருநங்கைகளோட ஆதங்கத்தை வந்து சரியா பதிவு பண்ணி அது பல பக்கம் போய் அந்த திருநங்கைகள் வந்து ஒரு மரியாதையோடவும் அவங்க வந்து மிக கண்ணியமாக நம்ம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்துதான் அந்த கதையை எழுதுனங்க வந்துங்க.
இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் எழுத்தாளருக்கு ஆதரவாக நாளை ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துகிறது. இது தொடர்பாக காவல்துறையின் கருத்தை பெற முயன்ற போது அவர்கள் பதிலளிக்கவில்லை.
முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கை அரசு விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான குமரன் பத்மநாதன் மீது வழக்கு தொடரப்போவதாக முதன்முறையாக நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறது. மலேசியாவில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட இவர் கடந்த சில ஆண்டுகளாக கிளிநொச்சியில் தன்னார்வ குழு ஒன்றை நடத்தி வருவதாக செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதன் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்ளப் போவதாக அரசாங்கம் முதன்முறையாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி மக்கள் விடுதலை முன்னணி தாக்கல் செய்த மனு அழைக்கப்பட்ட போதே அரச தரப்பு வழக்கறிஞர் இதனை அறிவித்ததாக மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுனில் வடகல தெரிவித்தார்.
මේ දීර්ඝ කාලයක් හරි අරගෙන නීතිපති දෙපාර්තමේන්තුව
இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட மனுவின் மூலம் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக 193 குற்றச்சாட்டுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவை உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள காரணத்தினால் அதனை விசாரணை செய்வதற்கு குறைந்தபட்சம் 6 காலத்தை பெற்றுத்தருமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31 வரை ஒத்திவைக்க தீர்மானித்தது. அன்றைய தினம் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் சம்பந்தமான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிபதி அரச தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டார். குமரன் பத்மநாதன் சர்வதேச ரீதியில் பயங்கரவாதத்துடன் சம்பந்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகளை புரிந்துள்ளதாக கடந்த ராஜபக்ஷ அரசாங்கம் கூறி வந்த போதிலும் அவர் கைது செய்யப்பட்ட பின்பு சட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. எனவே குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோரி பொலிஸ்மா அதிபர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
செய்தியை வழங்கியவர் கே எஸ் உதயகுமார். இலங்கை போரில் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநா மனித உரிமை கவுன்சில் விசாரணை அறிக்கை வெளியிடப்படுவது 6 ஒத்திவைக்கப்பட்டது குறித்த பிரச்சனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் விமர்சித்து வருகின்றன. சமீபத்தில் லண்டனில் நடந்த நிகழ்வு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் சிலரின் உருவப்படங்கள் ஆர்ப்பாட்டக்காரர்களால் எரிக்கப்பட்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு குறித்து இவர்கள் ஏன் கருத்து மாறுபடுகிறார்கள் என்று பிரிட்டிஷ் தமிழ் ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பைச் சேர்ந்த சசி மகேந்திரன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
புதிய ஆட்சியாளர்கள் யார் என்று நாங்கள் உன்னிப்பாக அவதானிப்போமாக இருந்தால் இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த ஜனாதிபதியான மைத்ரிபால ஸ்ரீசேனா முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்று சொல்லப்படும் அந்த காலகட்டத்தின் உச்சகட்டத்தில் ஒரு பாதுகாப்பு அமைச்சராக இருந்து மஹிந்த ராஜபக்சாவுக்கு முழுமையான உதவியாளராக பணியாற்றியவர். அவருக்கு ஆதரவாக இருக்கும் நபர்களை பார்ப்போமாக இருந்தால் அன்றைய காலகட்டத்தில் ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் சரத் பொன்சேகா மற்றும் முன்னே நாள் ஜனாதிபதியான சந்திரிகா குமார்துங்கா அம்மையாரும் அங்கே மிக முக்கியமான நபராக இருக்கின்றார். அதைவிட வேறு மினிஸ்டர்ஸ், மந்திரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவருக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் தமிழின அழிப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஈடுபட்டவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே இவர்கள் மீது ஒரு நம்பகத்தன்மை என்பது அனைத்துலக சமூகம் எவ்வாறு காட்டலாம் என்னும் கேள்விதான் நமக்கு எழுகின்றது. இந்த கால அவகாசம் என்பது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு நேரத்தை வேண்டுவதற்கான ஒரு டைம் பாயிங் ஸ்ட்ராட்டஜி என்றே நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம்.
இதே நேரம் உங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கைகள் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக மட்டுமல்லாமல் அல்லது சர்வதேச சமூகத்தினுடைய இந்த அறிக்கையை பிற்போடுகின்ற நடவடிக்கைக்கு எதிராக மட்டுமல்லாமல் இலங்கை தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களுக்கு எதிராகவும் உங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைவர் சம்பந்தன், சுமந்திரன் போன்றவர்களுடைய உருவப்படங்கள் லண்டனில் எரிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் மீது ஏன் இந்த எதிர்ப்பு?
ஆமாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் தேர்தல் காலத்தில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று பார்த்தால், அவர்கள் தமிழர்களின் உரிமைகள் பற்றியும் தமிழ் தேசத்தின் விடுதலை பற்றியும் தேர்தல் மேடைகளில் கோஷங்களை எழுப்பி எமது மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இன்று எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எமது மக்களுக்கு பெரும் ஆட்சேபனத்தை உருவாக்கி இருக்கின்றது. உதாரணத்துக்கு சுமந்திரன் அவர்கள் நியமன பாராளுமன்ற உறுப்பினர், அவர் மக்களிடம் போய் வாக்கு கேட்டு அவர்களின் விருப்புக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அல்ல திரு சுமந்திரன் அவர்கள். இருந்த போதும் அவர் தற்போது கதைக்கும் விடயங்கள், அவர் இந்த அறிக்கை பிற்போட்டப்பட்டதை எவ்வாறு பார்க்கிறார், அதை எவ்வாறு அனைத்து உலகத்துக்கு எடுத்து கூறுகிறார், தமிழர்கள் சார்பாக செயற்படுகின்ற தமிழர்களின் பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார் என்பதுதான் இங்கே பெருமளவான மக்களின் நிலைப்பாடாக இருக்கின்றது. இதற்கான கண்டன நடவடிக்கைகள் எடுக்காது அதற்கு ஒத்து செயற்படும் வேலைகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய திரு சம்பந்தன் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார் என்பதும் மக்களை பெரும் வேதனைக்கு செலுத்தி இருக்கின்றது. இலங்கையின் சுதந்திர தினம் ஈழத் தமிழருக்கு ஒரு கருப்பு நாள் என்று சொல்லி ஆண்டாண்டு காலமாக நடந்து வரும் அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அன்றுதான் இவர்கள் இருவரின் படங்கள் எரிக்கப்பட்டிருந்தது. இரண்டு பேரும் பல தசாப்தம் காலமாக தமிழர் தரப்பு கொண்டிருந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு விரோதமாக இலங்கையின் சுதந்திர தினத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதை அறிந்த உடனேயே மக்கள் அந்த இடத்தில் ஆட்சேபப்பட்டு இவர்களின் படங்களை எரித்திருந்தார்கள்.
அப்படியென்றால் இரண்டு தினங்களுக்கு முன்னர் லண்டனில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாகவும் நீங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் இவர்களுடைய படம் எரிக்கப்பட்டிருக்கிறது?
ஆமாம், நிச்சயமாக. ஏனென்றால் 4ஆம் தேதி தொடங்கிய அந்த விடயம் பின்னர் 24ஆம் தேதி என்ன வித்தியாசம் என்று பார்ப்போமாக இருந்தால், ஐநாவின் அறிக்கை பிற்போடப்பட்டிருக்கின்றது, ஐநா புது ஆட்சியாளர்களுக்கு கால அவகாசம் வழங்குகிறது என்பதை எதிர்த்து இல்லை உடனடியாக ஐநா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கதைக்க வேண்டியவர்கள் வந்து தமிழர் தரப்பின் பிரதிநிதிகளாக தம்மை இனம் காட்டிக் கொண்டிருப்பவர்கள். ஆனால் இவர்கள் இருவரும் அதற்கு முரணாக நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதும் ஜெனீவா சென்றிருந்த சுமந்திரன் அவர்கள் நேரடியாக வெளிப்படையாக உடனடியாக அறிக்கை விடப்பட்டு ஐநா பாதுகாப்பு சபைக்கு இலங்கை ரிஃபர் பண்ணப்பட வேண்டும் என்பதை கதைப்பதை விட்டுவிட்டு எழுத்தடிப்பு கதைகள் கதைத்திருந்தார் என்பது மக்களுக்கு பெரும் வேதனையை கொடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் 2 நாட்களுக்கு முன்னதும் அவர்கள் மீண்டும் சுமந்திரன் சம்பந்தன் ஆகியோரின் படங்களை எதிர்த்து எரித்திருந்தார்கள். அதே போன்று நாங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், தாயகத்தில் வாழ் மக்களுக்கும் இவர்கள் மீது பெரும் விமர்சனங்கள் இருக்கின்றது என்பதை அவர்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட சம்பந்தினவர்களின் உருவப்பொம்மை எரிக்கப்பட்டிருந்தது.
குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் கள நிலைமை மாற்றங்களையும் அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைமைகளையும் கருத்தில் கொள்ளாமல் அந்த நிலைமைகளுக்கு முற்றும் முழுதாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நடந்து கொள்கின்றன என்கின்ற ஒரு பெரிய விமர்சனத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கூட முன்வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரை தவிர இப்படியான ஒரு குற்றச்சாட்டை அல்லது விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா?
24ஆம் தேதி தாயகத்தில் அவ்வளவு இராணுவ புலனாய்வாளர்களின் கடுபிடிகளுக்கு மத்தியிலும் 5000க்கும் மேலான உறவுகள் அங்கே யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள். அதற்கு உதவியாகவும் அவர்களின் குரலை தெரிவிக்கும் நோக்கத்துடனும் தான் புலத்திலும் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஏற்பட்டு இருந்தோம். எனவே இந்த குற்றச்சாட்டுகள் இந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கின்றன.
தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவின் சசி மகேந்திரன். இலங்கை போரின் இறுதி நாட்களில் ராணுவத்தின் உத்தரவாதத்தின் பேரில் சரணடைந்து காணாமல் போனவர்களின் நிலை குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் மீண்டும் இன்று தொடங்கியிருக்கிறது. இது குறித்த ஒரு குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் முடிவுக்கு வந்தபோது அரசாங்கத்தின் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அடுத்து இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போயிருக்கின்ற விடுதலை புலி உறுப்பினர்களில் சிலர் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு விசாரணைகள் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் உட்பட 17 பேர் தொடர்பில் இவ்வாறான ஆட்கொணர்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாக சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் அவர்கள் தெரிவித்தார். கிளிநொச்சியைச் சேர்ந்த பொன்னம்மா என்ற வயோதிப பெண் தாக்கல் செய்துள்ள வழக்கில் தனது மருமகன், மகள், அவர்களின் 2 குழந்தைகள் ஆகிய 4 பேர் கொண்ட குடும்பம் ராணுவத்தினரிடம் சரணடைந்ததாகவும் அதன் பின்னர் அவர்களை பற்றிய தகவல்கள் எதுவும் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் அந்த பெண் தனது சாட்சியத்தில் தெரிவித்திருந்தார். ஒரு வருடத்திற்கு மேலாக தாமதப்பட்டிருந்த இந்த வழக்கு விசாரணை இன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இது பற்றி மனுதாரர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் அவர்களிடம் கேட்டேன்.
கடைசியாக சென்ற வருடம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி இந்த விளக்கம் நடைபெற்ற பிறகு பல தடவைகள் அது வழக்கு சட்டமா அதிபர் பிரதிநிதி வராமையால் போன்ற பல காரணங்களை முன்னிட்டு தொடர்ச்சியாக பிற்போடப்பட்டு இன்றுதான் ஒரு வழியாக விளக்கத்திற்கு திரும்பவும் தொடர் விளக்கத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது
என்றார் சட்டத்தரணி ரத்னவேல் அவர்கள். மனுதாரரின் சாட்சியத்தை அடுத்து அவருடைய சகோதரி இன்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்திருக்கின்றார்.
அவருடைய தங்கை சகோதரி சாட்சியம் அளிக்கும் போது தாங்கள் கண்டாவளையில் இருந்து தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து மாதக்கணக்கில் எல்லா இடங்களும் தீர்ந்து ஒரு சமயத்தில் சுதந்திரபுரம் என்ற இடத்தில் பாதுகாப்பு வலயமாக அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் வந்திருந்த போது அங்கும் இராணுவத்தினர் ஆகாயத்திலிருந்து குண்டுகள் பொழிந்தும் ஷெல் தாக்குதல் நடத்தியும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்ததாகவும் அதன்மே இரட்டை பாலம் என்ற இடத்தில் அதிகம் ஒரு பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தியிருந்தாலும் அங்கும் தங்கள் மீது ஸ்ரீலங்கா இராணுவம் தாக்குதல் நடத்தியதாகவும் கூறினார். பின்னர் 2009 மே 17ஆம் தேதி இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் வந்து தன்னுடைய சகோதரியின் மகளுடைய அந்த குடும்பம் முழுவதுமே இராணுவம் சரணடைந்து பஸ்களில் ஏற்றப்படுவதை தானும் கண்ணால் கண்டதாகவும் அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை அவருமே காணவில்லை என்று கூறினார். அத்துடன் இந்த சரணடைதலுக்கு இராணுவத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் நடுவில் ஒரு கிறிஸ்தவ குருவானவர் ஒருவர் மொழிபெயர்ப்புக்காக ஒரு துணை புரிந்ததாகவும் அதன் பின்னர் அவருக்கும் என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். ஏன் அவருடைய பெயரை கேட்டு அறியவில்லை என்று அரசு சட்டத்தை அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் கேட்டபோது அதற்கு அவர் ஒருத்தருடைய பேரூர்களை கேட்டு அறியும் அந்த அளவுக்கு நிலைமை சுமூகமாக இருக்கவில்லை, யுத்த நிலைமையே தொடர்ந்து இருந்தது, அந்த அவலத்தில் நாங்கள் இதையும் கேட்டறியும் நிலையில் இருக்கவில்லை என்று கூறினார்
என்றார் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள். இந்த வழக்கு விசாரணைகளை கவனிப்பதற்கென அரசு தரப்பில் நிரந்தரமாக தமிழ் தெரிந்த ஒரு சட்டத்தரணி இப்போது நியமிக்கப்பட்டிருப்பதனால் வழக்கு விசாரணை நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் ஆகவே முன்னரை போலல்லாமல் இந்த வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் துரிதமாக நடைபெறும் என்று நம்புவதாகவும் சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் அவர்கள் கூறினார். இந்த வழக்கு அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது.
செய்தியை வழங்கியவர் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. அமெரிக்காவில் விரைவாக வளர்ந்து வரும் மதங்களில் இஸ்லாமும் ஒன்று. அங்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பெண்களுக்கான பிரத்யேக பள்ளிவாசல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் பிபிசியின் ஆலிஸ்டர் லைட்ஹெட்டின் தொகுப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
பெண்களுக்கு மட்டுமான இந்த பள்ளிவாசலில் வாங்க சொல்லி தொழுகைக்கு அழைப்பதும் ஒரு பெண் தான். அமெரிக்காவில் பெண்களுக்கு மட்டுமான முதல் பள்ளிவாசல் இது. இது பலரது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது அமெரிக்க முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைத்து முஸ்லிம் சமூகங்களிலும் சர்ச்சையையும் விவாதத்தையும் தோற்றுவித்திருக்கிறது.
இது மற்ற பள்ளிவாசல்களுடன் போட்டியிட அமைக்கப்பட்டதல்ல. பெண்களுக்கான பிரத்யேக உடற்பயிற்சி மையம் போலதான் இதுவும். பிரார்த்தனை செய்ய வரும் பிற பெண்களுடன் நட்பு வளர்க்கும் இடம் இது. இங்கே வந்து போவதில் கிடைக்கும் நம்பிக்கையை வைத்து அவர்கள் தங்களது உள்ளூர் பள்ளிகளை மேம்படுத்தலாம்.
ஒரு பள்ளிவாசலில் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக தொழுவதுதான் வழக்கம். ஆனால் ஒரு பள்ளியில் பெண்ணே முன்னின்று தொழுகையை வழி நடத்துவது என்பது இதுவே முதல் முறை. அமெரிக்காவிற்கு வெளியே ஒரு சில இடங்களில் இது நடப்பதாக கூறப்படுகிறது.
இங்கே வந்து மற்ற பெண்களுடன் தொழுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் சொந்த ஊரான பாகிஸ்தானில் ஆண்களுக்கு மட்டுமே பள்ளிவாசலுக்குள் அனுமதி உண்டு.
யூதர்களின் வழிபாட்டிடமாக இருந்த இந்த கட்டிடம் இப்போது சர்வமத பிரார்த்தனை கூடமாக மாறியிருக்கிறது. இன்றைய தொழுகைக்காக இங்கே இருந்த மரபெஞ்சுகள் வெளியே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த புதிய முயற்சி பாரம்பரிய மற்றும் பழமைவாத முஸ்லிம்களிடையே வரவேற்பை பெறவில்லை.
பள்ளிவாசல் என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்குமான இடம். ஏன் ஆண்கள் மட்டும் அனுமதிக்கப்படாமல் இருக்க வேண்டும்?
You can't really have all women's masjid.
வெறுமனே பெண்களுக்காக மாத்திரம் ஒரு பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. அவரவர்களின் அருகாமையில் இருக்கின்ற பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு இடமளிக்கப்படுகின்றனவா, அவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றனவா என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்.
இது ஒரு புதிய முயற்சி, அதுவும் அமெரிக்காவில். இந்த பள்ளிவாசல் பற்றிய விவாதங்கள் வழியாக இஸ்லாம் பற்றிய பொதுவான அறியாமை, முஸ்லிம் சமூகத்தில் பெண்களுக்கு இருக்கும் பங்கு போன்றவையும் விவாதத்திற்கு வந்திருக்கின்றன.
செய்தியை வழங்கியவர் சதாத். இனி தலைப்புச் செய்தியுடன் பீட்டர்.
இஸ்லாமிய அரசு அமைப்பிடம் பிடிப்பட்ட பனை கைதிகளை தலையறுத்து கொள்ளும் காணொலிகளில் அந்த கொலைகளை செய்தவராக அடையாளப்படுத்தப்பட்ட ஜிகாதி ஜான் பிரிட்டனைச் சேர்ந்த முகமது எம்வாசி என்று பிபிசிக்கு தெரிய வந்துள்ளது.
தலைப்புச் செய்தி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.